நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் விவசாயி சமுதாய வானொலியின் பண்பலை ஒலிபரப்பு.
நேயர்களை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உயிர் சக்தி துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் காமராஜ் அவர்கள் மாற்று எரிசக்தி குறித்த விளக்கங்களை கூறுகிறார்.
வணக்கம் சார். எந்த ஒரு செயல் செய்யணும்னாலும் அதற்கு வந்து நமக்கு ஆற்றல் தேவையா இருக்கு. அந்த ஆற்றல் வந்து நம்ம வழக்கமா என்ன பண்றாங்கன்னாக்க, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம மண்ணில் புதையுண்டு அதுல இருந்து நமக்கு கிடைக்கிற இந்த நிலக்கரி, டீசல், இதெல்லாம் தான் வந்து நம்முடைய ஆற்றல் மூலங்களா இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து புதுப்பிக்கப்பட முடியாத எரிசக்தி அப்படின்னு சொல்றோம். இதுக்கு மாற்றா, அதாவது இந்த வளங்கள் எல்லாம் நம்ம இப்பவே தீர்த்திடக்கூடாது, அது வருங்கால சந்ததிக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக புதுப்பிக்கப்படக்கூடிய எரிசக்தி மூலங்களை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்து வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தாலும் அதற்கான அவசிய தேவை இப்பதான் உணரப்படுது. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த பயோ எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிர் சக்தி அப்படிங்கறது எந்த வகையில முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு சார்?
நீங்க சரியா சொன்னீங்க மேடம். நான் இந்த சாண எரிவாயு, சூரிய சக்தி, உயிர் சக்தி போன்றதுல கிட்டத்தட்ட ஒரு 34 ஆண்டு காலமா பணிபுரிஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். நம்ம வந்து நடைமுறையில் பயன்படுத்திக்கிற நிலக்கரி, பெட்ரோல், டீசல், அந்த பெட்ரோலிய எரிவாயு எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருதாகுது. ஒரு பக்கம் அதை பயன்படுத்துறதுல நமக்கு நிறைய பிரச்சனை இருந்தாலும் அதனால வர்ற விளைவுகளும் ரொம்ப பாதகமா இருக்கு, சுற்றுப்புற சூழலுக்கு ரொம்ப கெடுதலா இருக்கு ஒன்றிருக்கு. அதனால நம்ம மாற்று வளங்களை கண்டறிய வேண்டியிருக்கு. ஏற்கனவே நம்ம உற்பத்தி வந்து ஒரு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 7500 மெகாவாட்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. ஆனால் நம்முடைய தேவையை பார்த்தா 11500 மெகாவாட்ஸ் தேவைப்படுது. கிட்டத்தட்ட 3500-4000 மெகாவாட்ஸ் பற்றாக்குறையா இருக்கு. அல்லது நம்ம அகில இந்திய அளவில் எடுத்துட்டா கூட நம்முடைய தேவை 2,20,000 மெகாவாட்ஸ் இருக்கு. ஆனா நம்ம உற்பத்தி பண்றதை பார்த்தா 2,00,000 நம்ம உற்பத்தி பண்றோம். மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம் அதனுடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்கு படாத பாடு போடுறோம். இது ஒரு பக்கத்துல இருக்கு. அடுத்து சுற்றுச்சூழல் கேடு, அது நமக்கு ஒரு பெரும் பாதகமா இருக்கு. அதனால நீங்க சொன்ன மாதிரி இப்ப மாற்று எரிசக்தி வளத்தை கண்டுபிடிக்கல நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. அதுல நீங்க சொன்ன காற்றின் சக்தி, உயிர் சக்தி, சூரிய சக்தி, அதெல்லாம் பெரும் பங்கு வகிக்குது. இப்ப உதாரணமா நம்ம சூரிய சக்தி எடுத்துக்கிட்டா வீட்டளவுல சமையல் பண்றது கூட ஒரு மணி நேரம் வெயில வச்சா நம்ம எல்லாம் சமையல் ஆயிரு. அதே மாதிரி விளக்குகள்லாம் வீட்டில் எரிக்கிறதுக்கு, இப்பெல்லாம் வீடுகளுக்கு மின்சாரம் சூரிய சக்தி வந்து பயன்படுத்துறாங்க. ஒரு சிலர் கூட நமக்கு வெயில் அடிக்கமா அடிக்க மாட்டேங்க, வெயில் அடிக்காத நேரம் சோலார் சூரிய சக்தி இயங்குமான சந்தேகம் வருது. சாதாரணமாக பயன்படுத்துகிற கால்குலேட்டர் மாதிரி அந்த கணினியில் கூட நம்ம வெயில் அடிக்காட்டா கூட அந்த வெளிச்சத்திலே நமக்கு இயங்குது. அதே மாதிரி தான் இந்த சூரிய சக்தியில் சோலார் செல் அப்படின்னு சொல்றோம். அந்த சோலார் மின்கலமெல்லாம் வெயில் அடிக்காம நிழல் இருந்தா கூட அது இயங்கக்கூடிய வடிவமைப்பெல்லாம் வந்திருக்கு. நம்ம தாராளமாக வீடுகளுக்கு உண்டான கரண்ட் எடுத்து வீட்டில் நம்ம லைட் அடிக்கிறதுக்கு அல்லது ஃப்ரிட்ஜ் ஓடுறதுக்கு, டிவி ஓடுறதுக்கு, அந்த மாதிரி எல்லாம் இப்போ தயார் பண்ணுறதுக்கு மத்திய அரசாங்கம் அதுக்கு ஓரளவுக்கு மானியம் கொடுக்காங்க. சமீபத்தில் நம்ம முதலமைச்சர் கூட மாநில அரசாங்கமும் ஒரு யூனிட் 1 கிலோவாட் அவர்னு சொல்கிறோம், அதை உற்பத்தி பண்ணால் அதுக்கு 2 ரூபா சென்டி வெகுமதியாக கொடுக்காங்க, ஊக்கத்தொகையாக கொடுக்காங்க. அப்போ அதை நம்ம சூரிய சக்தியை மட்டும் நம்ம பயன்படுத்தலாம். விவசாயிகள் எடுத்துக்கிட்டோம்னா தானிய உலர்த்தி வெயில் காலத்திலாம் வளர்த்த முடியுது, குளிர் காலத்திலாம் தேவை அதிகமாக இருக்கு, ஆனால் வெயில் இல்லாமல் வளர்த்த முடியாமல் இருக்கும். அதுக்கு தான் சூரிய உலர்த்தின்னு வந்துருச்சு. உதாரணமா இப்ப எடுத்துக்கிட்டு அந்த தேங்காய் காய வைக்கிறது கூட மத்திய அரசாங்கம் நல்ல மானியம்லாம் கொடுத்து அதை ஊக்குவிக்காங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கூட்டு சங்கம் மூலமா கடன் மானியம்லாம் வழங்குறாங்க ஒன்று இருக்கு. இப்ப அடுத்து உயிர் சக்தி எடுத்துக்கிட்டோம்னா பொதுவா விவசாயிகள் வந்து எல்லாம் கால்நடைகள் ரொம்ப குறைஞ்சிட்டு வந்து மறுபடியும் இன்னைக்கு இயற்கை வேளாண்மை சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சம் கால்நடைகள் அதிகம் பண்ணிட்டு வராங்க. கால்நடைகள்னால பால் வித்து அவங்க லாபம் சம்பாத்தியம் பண்ற காட்டிலும் அந்த கால்நடை கழிவுலேருந்து வர்ற மின்சார உற்பத்தி பார்த்தா அதே வருமானமா இருக்கு. இப்ப சாதாரணமா நம்ம ஆப்பக்கூடல்ல சக்தி சர்க்கரை ஆலைன்னு சொல்றோம், சர்க்கரை வித்து தான் லாபம் வருதுன்னு நம்ம நினைக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அந்த சர்க்கரை வித்து வர்ற லாபத்தை காட்டிலும் அந்த சர்க்கரை கழிவுலேருந்து வர மின்சாரம் வருமானம் அதிகமா இருக்கு. அப்ப அந்த கழிவுங்கிறது மெயினான முக்கியமான பொருள் ஆயிடுச்சு, சர்க்கரை வந்து ரெண்டாவது பொருள் மாதிரி ஐக்கியில் இறங்கிருச்சு. அந்த அளவுக்கு அந்த கழிவுலேருந்து மின்சார தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு இப்ப. அதனால நம்ம என்ன கழிவுனாலும் விவசாயிகள் வந்து கால்நடை கழிவுன்னு இருக்காங்க. ஈவன் உதாரணமாக மனித கழிவு கூட எடுத்துட்டா கூட இன்னைக்கு அதுலேருந்து எரிபொருள் தயார் பண்ணி அதை சமையல் பண்ணுவதற்கோ மின்சார உற்பத்தி பண்றதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. தொழிற்சாலை கழிவு, உதாரணமாக நம்ம கோயம்புத்தூர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சாக்கடை கழிவு வந்து பெரும் பிரச்சனையா இருக்கு. இப்போ அதே சாக்கடை கழிவையே நம்ம மின்சாரம் உற்பத்தி கூட பண்ணலாம், எரிவாயு உற்பத்தி செஞ்சு. அதே மாதிரி குப்பை குளங்கள், மாநகராட்சியில் கோயம்புத்தூர்ல ஒரு நாளைக்கு குறைஞ்சது 800 டன்லேருந்து 1000 டன் குப்பை குளம், அதை எங்க கொட்டுறது எப்படி பிரிக்கிறதுலாம் பெரும் பிரச்சனையா இருக்கு. அதுலேருந்து நம்ம எரிவாயு உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுலேருந்து நம்ம கிட்டத்தட்ட 10 மெகாவாட் மின்சாரம் தயார் பண்ண முடியும். ஒரு மெகாவாட் மின்சாரம் தயார் பண்ணாவே ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 87 லட்சம் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும். அப்ப ஒரு 1000 டன் கிடைக்கூடிய கோயம்புத்தூர் மாநகராட்சியிலிருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி 70 லட்சம் யூனிட்டை நம்ம தயார் பண்ண முடியும் வருஷத்துக்கு. அந்த அளவுக்கு வாய்ப்பு வசதிகள் அதிகமா இருக்கு. அது மாதிரி தொழிற்சாலைகள் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான் ரப்பர் ஆலைகள்லாம் இருக்கு, அந்த கழிவு நீர்லேருந்து மின்சார உற்பத்தி பண்ணலாம். சேலம் நாமக்கல்ங்கிற சவரி சாலை, அதுலேருந்து வர கழிவுலேருந்து கூட மின்சார உற்பத்தி பண்ணலாம். வாணியம்பாடி, ஆம்பூர், திண்டுக்கல் இங்கெல்லாம் பார்த்தா தோல் பதனிடும் தொழிற்சாலைகள்லாம் இருக்கு. அந்த கழிவு நீர்னால பெரும் சுற்றுப்புற சூழல் கெடுதல் வருதுங்க. அதையே நம்ம சுற்றுச்சூழலுக்கு எந்த கெடுதல் இல்லாமல் எரிவாயு உற்பத்தி பண்ண முடியும்ன்றிருக்கு. தருமபுரி, சேலம் எல்லாம் எடுத்துக்கிட்டா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம், உணவு பதனிடும் தொழிற்சாலைகள்லாம் இருக்கு, அந்த கழிவுலேருந்து மின்சார உற்பத்தி பண்ணலாம். அப்ப எங்கெங்கெல்லாம் அந்த கழிவுகளுக்கு நமக்கு பெரும் பிரச்சனை நினைச்சோமோ அதையெல்லாமே நம்ம அந்த கழிவுகளை வச்சே அந்த தொழிற்சாலைக்கோ அல்லது நகரத்துக்கு தேவையான மின்சார உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில்நுட்பங்கள்லாம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு தமிழ்நாடு வேளாண்மை கழகத்தில் புது புது தொழில்நுட்ப உத்திகளாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை விவசாயிகள் பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா அந்த கழிவுகளிலிருந்து பெரிய உமைச்சம் நமக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் நமக்கு எரிபொருள் பற்றாக்குறை, இன்னொரு பக்கம் அந்த கழிவுகளை எப்படி கையாளுங்கிறது. ஆனா அந்த உயிர் சக்தி மூலமா நம்ம கையாண்டோம்னா அதனுடைய சுழற்சி முறையில அதை எளிதில் கையாளலாம். சுற்றுப்புற கெடுதல் இல்லாமல் மின்சாரமும் உற்பத்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு வசதியும் நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்ப உதவிகள்லாம் வந்துருச்சு. அதை விவசாயிகளும் நகரவாசிகளும் பயன்படுத்தணும்னா இதுல ஒரு மாபெரும் புரட்சியை நம்ம பண்ண முடியும்.
ரொம்ப நல்லா அழகா சொன்னீங்க சார். அதாவது இந்த எரிசக்தி அப்படிங்கறது வந்து நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த சூரிய ஒளி, காற்று இதையெல்லாம் பயன்படுத்தியும் எடுக்க முடியும். அதே மாதிரி நமக்கு மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய இந்த கழிவு பொருட்கள்ல இருந்தும் கூட மின்சக்தி தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப சாதாரணமா இப்ப ஒரு சூரிய சக்தியில இருந்து நமக்கு எரிபொருள் வேணும் அப்படின்னாக்க அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய செலவு அதிகமா இருக்கு இல்லைங்களா? இப்ப அதே மாதிரி இந்த கழிவுகள்ல இருந்து மின்சாரம் தயாரிக்கிறது அப்படிங்கறதும் அது மாதிரி அதிகமான முதலீடு செய்ய வேண்டிய ஒரு வழியா இருக்குமா எப்படிங்க சார்?
சரியான கேள்வி சொன்னாங்க. பெரும்பாலான நகரவாசிகளோ இல்ல விவசாயிகள் எடுத்துக்கிட்டோம்னா செலவு ரொம்ப அதிகமா இருக்கும் பயந்துகிட்டு இருந்தாங்க. அதே சூரிய சக்தியுடைய விலையெல்லாம் சாதாரணமா 1 கிலோவாட்ஸ் ஒரு பவர், 1 கிலோவாட்ஸ் 1000 வாட்ஸ் பவர் நம்ம பயன்படுத்தினோம்னா அதை ஆமைக்கிறதுக்குலாம் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேல செலவாகிட்டு இருந்தது. இன்னைக்கு அதனுடைய செலவு 1 லட்சத்திலிருந்து 2 லட்சத்துக்குள்ள வந்துருச்சு. அந்த பேனல் மட்டும் சூரிய கலன்களை மட்டும் வச்சோம்னா 1 லட்சம் தான் ஆகுது. மேற்கொண்டு இந்த இன்வெர்டர், பேட்டரி ஸ்டோரேஜ் அதெல்லாம் பண்ணோம்னா அடுத்த 1 லட்சம், அதிகபட்சம் 1 கிலோவாட்ஸ் 2 லட்சத்துல கொண்டு வந்துட்டாங்க. இது அதிக அளவில் உற்பத்தி பண்ண பண்ண இதனுடைய விலை இன்னும் குறையுது. எப்படி செல்போன் வந்து தயாரிக்க பண்ணும்போது சார்ஜரே 1500 ரூபாய்க்கு மேல இருந்தது, இன்னைக்கு 1000 ரூபாய்க்குள்ள 1 செல்போன் வாங்கினா 1 செல்போன் இலவசங்க. அந்த மாதிரி சூரிய சக்தியிலே நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்ப நம்ம கழிவுகளை பத்தி சொன்னாங்க, அதை கையாளுறதுல முன்னாலாம் பார்த்தா ஏரோபிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வச்சிருந்தாங்க. காற்று மூலமா நொதிக்கிறது, 24 மணி நேரம் சுத்திக்கிட்டே இருந்தா தான் அந்த கழிவு சுத்திகரிக்கப்பட்டு அதை விவசாயத்துக்கு சுமார் ஒரு துர்நாற்றம் வீசாம நிலைமை இருந்தது. நமக்கு ஏற்கனவே நம்ம மின்சார தட்டுப்பாடு இருந்துகிட்டு இருக்கோம், அதுக்கு 24 மணி நேரம் செலவழிக்கணும்னா கிட்டத்தட்ட அந்த தொழிற்சாலையில் உள்ள கழிவு நீரை சுத்திகரிக்கிறதுக்கு அந்த தொழிற்சாலை சாதாரணமாக பயன்படுத்துற மின்சாரத்தை காட்டிலும் இந்த கழிவு நீரை சுத்திகரிக்கிற மின்சாரம் அதிகளவு தேவைப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு பல்கலைக்கழகம் என்ன முயற்சி எடுத்திருக்குன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அந்த கரண்ட் மின்சாரமே தேவையில்லாமல் கையாளும் போதே அந்த கழிவுலேருந்தே மின்சாரம் உற்பத்தி பண்ணுறது. முன்னாடியுள்ள பழைய வடிவமைப்பில் மின்சாரத்தை பயன்படுத்தான் அந்த கழிவு நீரை சுத்திகரிக்க முடியும். இப்போ கழிவு நீரை சுத்திகரிக்கும் போதே மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில்நுட்பத்தை உண்டாக்கிட்டோம். அப்போ அவங்களுக்கு இரட்டை வருமானம் மாதிரி ஆகுது. ஒரு பக்கம் மின்சாரம் ஏற்கனவே பயன்படுத்த மின்சாரம் தேவையில்லை, சின்ன சின்ன தொழிற்சாலைகள்னா அதனாலதான் அந்த கழிவு நீரை சுத்திகரிக்காமல அப்படியே எங்கேயாவது ஏமாந்த நேரத்தில் எங்கேயாவது இடத்துல கொட்டி விட்டு போயிருவாங்க. அதை சுத்திகரிக்க செலவு அதிகமாயிட்டு இருந்தது, அதுக்கு மின்சாரம் அதிகமாக தேவைப்பட்டது. இப்போ நம்ம பல்கலைக்கழகத்தில் உள்ள தொழில்நுட்பத்தில் அவங்களுக்கு மின்சாரமே தேவையில்லை. அந்த மாதிரி கழிவு நீர் எதெல்லாம் அதிக துர்நாற்றம் வீசுதோ, எது நமக்கு பிரச்சனை அதிகம் நினைக்குமோ அதான் நமக்கு அதிக எரிவாயு கொடுக்குது. அந்த எரிவாயை வச்சு அதிக அளவு மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியுது. சுற்றுப்புற சூழலுக்கு எந்த கெடுதலும் இல்லாமல் அவங்க அதை சுத்திகரிக்கவும் முடியுது, எரிபொருளும் தயாரிக்க முடியுது. அதற்கு அரசாங்கம் நிறைய சலுகைகள்லாம் கொடுக்காங்க, மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம். அதை நம்ம என்னென்ன திட்டங்கள் மூலமா செயல்படுத்துவோங்கிறத நம்ம உயிர் சக்தி துறையில நிறைய திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டா நிச்சயமா அவங்க வந்து எரிபொருள் சேவையை சமாளிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.
சார், இந்த உயிர் சக்தி அதுல இருந்து நம்ம வந்து ஆற்றல் பெறுவது அப்படின்னு பார்க்கும்போது விவசாயிகளுக்கு முக்கியமா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த சாண எரிவாயு கலன்கள், சாண எரிவாயு கலன்கள்லாம் வந்து ரொம்ப நாள பயன்பாட்டில் இருக்கு, நிறைய உழவர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த சாண எரிவாயு கலன்லேருந்து வெளியில வரக்கூடிய அந்த கழிவையும் கூட திருப்பியும் உரமா பயன்படுத்திக்க முடியும். அதனால நமக்கு அந்த கழிவு உரமும் வீணாகிறது இல்ல, அதே சமயம் மின்சாரமும் கிடைக்குது அல்லது எரிபொருள் கிடைக்குது. அதே மாதிரி இன்னும் புதுசா மற்ற கழிவுகளை பயன்படுத்தி இப்போ சாண எரிவாயு அப்படிங்கும் போது நம்ம பெரும்பாலும் அந்த மாட்டுச்சாணத்தை தான் நம்பி இருக்காங்க. அப்படி இல்லாம மற்ற பண்ணை கழிவுகள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி எரிசக்தி தயாரிச்சுக்கிற மாதிரி ஏதாவது தொழில்நுட்பங்கள் புதுசா வந்திருக்குங்களா?
சரியா சொன்னாங்க. ஏற்கனவே உள்ளதெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம 60 வருஷம் அந்த சாண எரிவாய்க்கலாம் கரிம எரிவாய்க்கலாம்னு சொல்றோம். அது மாட்டு சாணத்தை மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. பழைய வடிவமைப்புலாம் பார்த்தா ஒரு இரும்பு கொப்புரம் மறந்துகிட்டு இருக்கும். அது துருப்பிடிச்சா அதை தூக்கி துறை போட்டுருவாங்க. வேற ரிப்பேர் பண்ண முடியாம மறுபடியும் அதை பழுது பார்க்க முடியாம திருப்பி அதை பொறுத்துறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கும். இப்ப பல்கலைக்கழகத்துல அந்த இரும்பு கொப்புரையே இல்லாம கட்டணமா கட்டணமா நிலையான கூடார வடிவமைப்புன்னு செங்கல் சிமெண்ட் மணல் அதை வச்சே பயன்படுத்துற தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு. கடைசியா தீனபந்து மாடல்னா ஒரு வடிவமைப்புன்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு இந்த இரும்பு பாகங்களே கிடையாது. 1 வருஷம் போட்டோம்னா 25 வருஷத்துக்கு அதை பழுது பராக்க வேண்டிய தேவை இல்லாம இருந்தது. இப்ப சமீபத்துல நீங்க சொன்ன மாதிரி அந்த செலவு அதிகமாகுமான்னு கேட்டங்க. அதாவது சாதாரணமா ஒரு கழிவு நீரை நம்ம ஏற்கனவே இருக்கிற அந்த எரிவாயு கலன் பயோகேஸ் பிளான் சொல்றோம் அதுல உள்ள செலுத்தும் போது கிட்டத்தட்ட 40-50 நாள் கழிச்சுதான் சிரிச்சு வெளியே வரும். அப்ப நம்ம போடக்கூடிய கழிவு வந்து ஒரு சின்ன இண்டஸ்ட்ரீஸ்ல 1 லட்சம் லிட்டர் வெளியே வருதுன்னு வச்சுக்கலாம். அப்ப 1 லட்சம் லிட்டர் கழிவு நீர் 1 நாளைக்கு வெளியே வந்தா அது 50 நாளைக்கு நம்ம சேமிச்சு வச்சிருக்கணும்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் லிட்டர் டேங்க் கட்டணும். அப்பதான் அது 50 நாள் வெளியே வரும். அவங்க 50 லட்சம் லிட்டர் கட்டுறதுக்கு லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுறதுனால அவருடைய ஆர்வம் இல்லாம அவங்ககிட்ட இருந்தது. இப்ப உள்ள தொழில்நுட்பத்துல 50 நாள் காத்து கிடக்கிறதுக்கு பதிலா அரை நாள்லயே 12 மணி நேரத்திலேயே அதை சுத்திகரிக்கிற தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு. நீங்க 50 நாளை 1 நாளா குறைச்சாவே கிட்டத்தட்ட உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மூலதனத்தை வந்து 1/50 ஆகுது. 50 லட்சத்துக்கு பதிலாக 1 லட்சம் செலவழிச்சாவே போதும். அதுலயும் 1/2 நாள் ஆகும்போது 12 மணி நேரம் செலவழிக்கும் போது அதுலயும் பாதி பங்கு தான் செலவாகுது. கிட்டத்தட்ட நம்ம 100 மடங்கு காசை குறைக்கிறோம். 100 லட்சம் ஆன இடத்துல 50,000 அளவுக்குள்ள தொழில்நுட்பமும் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அந்த நுண்கிருமிகளை உருவாக்குறதுக்கு நம்ம இன்ஜினியரிங் பொறியியல் தொழில்நுட்பமும் மைக்ரோபயாலஜி அவங்களும் சேர்ந்து இதில் நாங்கள் நிறைய தொழில்நுட்ப உதவிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறதுனால அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1/2 நாள்லயே 12 மணி நேரத்திலேயே அந்த கழிவு நீர் சுத்திகரிச்சு வெளியே வரணும். அது குறிப்பா சொன்னாங்க அந்த கழிவுகள் இருந்து வர்றதுல இருந்து மறுபடியும் அதை உரமா பயன்படுத்துறாங்களேன்னு. உண்மையிலே நம்ம நேரடியா போடுற உரத்தை காட்டிலும் உள்ள போயிட்டு வர பக்குவமாகி அந்த நேரடியா வர உரத்தை காட்டிலும் இது அதிக சத்துக்கள் நடந்த மாதிரி இருக்கு. இதுல களை விதைகள்லாம் முளைக்கிறது இல்ல. இந்த வெளிவர கேஸ் மேல இருந்தது வெறும் நல்லா சின்ன சின்ன உருவமா மாறுறதுனால மண்ணோட மண்ணா கலந்து ஒரு மழை பெஞ்சா கூட 10 மழை தண்ணி சேமித்து வைக்கக்கூடியது கிடைச்சது. நம்ம சாதாரண மாட்டு எருவை கொண்டு வயல்ல போட்டா அது கட்டியா இருந்து கொஞ்ச நேரமா கரையறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும். இது அப்படி இல்லை. கேஸ் பிளான் வரும்போதே சின்ன சின்ன துகில்களா வெளியே வருது. அது அப்படியே மண்ணில் கொண்டு போடும்போது மண்ணுக்கு இடையில போய் சேர்ந்து அந்த போராசிட்டி இடைவெளி அதிகம் பண்ணுது. அப்ப மழை தண்ணிய பிடிச்சு வைக்கக்கூடிய பக்குவம் மண்ணுக்கு அதிகமாகுது. களை விதைகளும் முளைக்கிறது இல்லை. அந்த கேஸ் பிளான்லயே அந்த களை முளைப்பு திறன்லாம் இல்லாமல் போயிருந்ததுனால நம்ம களை எடுக்கிற செலவு மிச்சமாகுது. அதனால இதில் கேஸ்ல வர்ற வருமானத்தை காட்டிலும் எரிவாயா நம்ம உற்பத்தி செய்து வர்ற வருமானத்தை காட்டிலும் உரமா வர்ற வருமானத்தை கணக்கு பண்ணா அது பல மடங்கா இருக்கு. இன்னைக்கு இயற்கை வேளாண்மை வேளாண் உற்பத்தியை பெருக்கணும், 2 மடங்கு உற்பத்தி பண்ணி லாபம் 3 மடங்கு வரணும்னு நம்ம நினைச்சோம்னா இந்த தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தினா தான் விவசாயிகள் எளிதில் பண்ண முடியும். நம்ம மின்சாரத்தை நம்பி இருக்க வேண்டியதில்ல. நம்ம 4 பேருக்கு மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியும். எப்ப வரும் எப்ப போகுங்கிற நமக்கு பயமே இல்ல. நம்ம கழிவுகள் இருந்து 24 பயன்படுத்தலாம். சோலார் எனர்ஜி கூட நினைச்சோம்னா பகல்ல தான் உற்பத்தி பண்ணணும், இரவு வேணா பேட்டரி மூலமா சேமிப்பு மூலமா சேமிச்சு வச்சிருந்தா தான் பயன்படுத்த முடியும். அந்த உயிர் சக்தியை பொறுத்த மட்டும் 24 மணி நேரம் பயன்படுத்தலாம். காற்றின் சக்தி கூட காற்று அடிக்கும் போது பயன்படுத்தலாம், காற்று இல்லாத சேமிச்சு வச்சுக்கணும். இப்போ தண்ணி அரைக்கிற மிஷின் ஓவர் டேங்க் பெரிய நீர்நிலை தொட்டியில கட்டிட்டு மின்சாரம் இல்லாத சமயத்தில் அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் அந்த உயிர் சக்தியை பொறுத்த மட்டும் நமக்கு இரவோ பகலோ வெயில் அடிக்குதோ காற்று அடிக்குதோ அதெல்லாம் தேவையில்லை. 24 மணி நேரம் மின்சாரம் உற்பத்தி பண்ணலாம். உற்பத்தி பண்ண அப்புறம் இந்த கழிவு நீரை பத்தி கூட ஏற்கனவே சொன்னோம். அந்த கழிவு நீர் சுத்திகரிச்சுட்டு அதை விவசாயத்துக்கே பயன்படுத்தலாம். ஒரு சில இடங்கள்ல அதை குடிச்ச காமிக்க அந்த அளவுக்கு அதை சுத்திகரிக்க தொழில்நுட்பங்கள்லாம் வந்துருச்சு இன்னைக்கு. அதனால விவசாயிகள் அதை பல்கலைக்கழகத்தை அணுகி பயன்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு வசதிகள்லாம் இருக்கு.
இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மரபுசாரா எரிசக்தி அல்லது மாற்று எரிசக்தி அப்படிங்கறதுக்கு பயன்படுத்தும் போது மாற்று எரிபொருள் உற்பத்திக்கான சில தாவரங்கள் எல்லாம் கூட பல்கலைக்கழகத்துல இருந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இல்லீங்களாங்க சார். அந்த தாவரங்களுடைய பயன்பாடு அதை பயன்படுத்தி எரிசக்தி தயாரிப்பு அப்படிங்கறது எந்த அளவுல இருக்குங்க சார்?
பயோஃபியூல் அப்படின்னு சொல்ற திரவ எரிபொருள் எல்லாம் சில பயிர்களும் தயாரிக்கலாம்னு சொன்னாங்க. உதாரணமா காட்டாமணக்கு புங்கம். பட் ஏற்கனவே சில காட்டாமணக்கு எல்லாம் சில இடத்துக்கு ஒத்து வரமாட்டேங்க அப்படிங்காங்க. அது பல்கலைக்கழகத்துல புது மாதிரி ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து வெளியே வரும்போது விவசாயிகளுக்கு இதா இருக்கும். ஆனா ஏற்கனவே இந்த புங்கம் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பயோடீசல் அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்றோம். அது ஓரளவுக்கு செலவு கம்மியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் டீசல் விலை கூடும்போ இது கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் உற்பத்தி ஆகிற செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கு. நாளடைவில் நிறைய பேர் உற்பத்தி பண்ண வரும்போது அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் உற்பத்தி செலவு குறையலாம். விவசாயிகள் டீசலை கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்க்கும்போது இதனுடைய செலவு ரொம்ப கம்மியாகிறது. நிறைய பேர் ஆர்வமா அதை அமைக்க முன்னுருவாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம செயல்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 4-5 வருஷத்துல வந்துடும். அதிகமா இதில் பயன் அடைய ஆரம்பிக்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. பல்கலைக்கழகமும் அந்த முக்கியமான பயிர்கள்லாம் வெளியிடும் போது அவங்க பயிர்கள் எல்லாம் போட்டு வரும்போது நிச்சயமா அந்த பயோஃபியல் அப்படின்னு சொல்ற திரவ எரிபொருளுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு.
சரிங்க சார். அப்புறம் நம்ம சூரிய எரிசக்தி பத்தி சொல்லும் போது, இப்போ ஒரு அந்த சோலார் பேனல் அதை இல்லாம அதை அந்த மின்சாரத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பேட்டரி இதெல்லாம் தேவை அப்படின்னு சொன்னீங்க. இப்ப சாதாரணமா இப்ப விவசாயிகளுக்கு அவளுடைய தோட்டத்துல அல்லது அந்த வயல்ல பயன்படக்கூடிய வகையில பேட்டரி இல்லாம நேரடியா அதை பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா?
சூரிய சக்தியில ரெண்டு விதமான இருக்கு. நேரடியா வெப்பப்படுத்துறது, அடுத்த முறை வந்து மின்சார உற்பத்தி பண்றது. நேரடியா வெப்பப்படுத்துறதுங்கிறது சமையல் பண்றதுக்கு, பாத்திரத்தை உள்ள வச்சாவே பாத்திர தண்ணி கொதிக்குது, அரிசி வேக வைக்கிறது, நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து சூரிய வெந்நீர் ஆக்கின்னு சொல்றோம், ஹாட் வாட்டர். நம்ம ஈசர் போட்டு மின்சாரத்துல வெந்நீர் உற்பத்தி பண்றதுக்கு பதிலா மொட்டை மாடியில மாட்டி வச்சிட்டோம்னா பகல்ல வெயில் அடிக்கும் போது சுடுநீர் தயார் பண்ணி நைட்டெல்லாம் அதை எப்படி தெர்மோ பிளாஸ்க்னு காப்பிய ஒரு பிளாஸ்க்ல ஊத்தி வச்சா அது உஷ்ணம் குறையாம இருக்கும். அதே மாதிரி இரவு நேரத்துல அதை அப்படியே அந்த உஷ்ணம் பராமரிக்கப்பட்டு காலையில் நம்ம சுடுதண்ணியா குளிக்க முடியும். அதான் சூரிய வெந்நீர் ஆக்கின்னு சொல்றோம். கடைசியில தானிய உலர்த்தின்னு சொல்றோம். தானியங்களாம் உலர வைக்கிறதுக்கு நிறைய ஏரியா நமக்கு பரப்பளவு தேவையில்லை, கொஞ்சம் பரப்பளவு இல்லை, குறுகிய நேரத்தில் நம்ம உலர்த்துற மாதிரி உள்ள இதெல்லாம் நேரடியாக வெப்பப்படுத்துற வடிவமைப்பு சேர்ந்து சூரிய சமையல் செய்யும் முறை அல்லது வெந்நீர் தயாரிக்க அல்லது சூரிய உலர்த்தி இது வெப்பத்தை உற்பத்தி பண்ற மூலமா. ரெண்டாவது வடிவமைப்பில் வர்றது சூரிய மின்கலம்னு சொல்றோம். அது வெயில் அடிச்சாவே மின்சாரம் மாறிடுது. ஒரு வேளை நம்ம ஒரு வழியா மின்சாரம் உற்பத்தி பண்ணிட்டு அது எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். வீட்டில் லைட் அடிக்கிறதுக்கோ, மின் விசிறியை சுற்ற வைக்கிறதுக்கோ, அல்லது வீட்டில் தொலைக்காட்சி பெட்டியை பார்க்கறதுக்கோ, ரேடியோ இயக்கிறதுக்கோ எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம்.
இதில் குறிப்பாக நாங்கள் எங்கள் துறையின் மூலமாக விவசாயிகளுக்கு காற்றின் சக்தி, சூரிய சக்தி, உயிர் சக்தி போன்றவற்றில் என்னென்ன பயணம் அடையலாம் அப்படிங்கிற சில பயிற்சிகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். படித்த இளைஞர் பட்டதாரி இளைஞர்களுக்கெல்லாம் இதிலேயே ஒரு தொழிலாக எடுத்து விவசாயிகளை கொண்டு செல்வதற்கெல்லாம் சில பயிற்சிகள்லாம் கிட்டத்தட்ட 21 நாளைக்கெல்லாம் கொடுக்கும். அதனால மேற்கொண்டு போறமெல்லாம் விவசாயிகளும் படித்த இளைஞர்கள்லாம் எங்களுடைய துறையை தொடர்பு கொண்டா எங்கள் உயிர் சக்தி துறை மூலமா உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவ தயாராகும் தன்னை தெரிவிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம்.
நன்றிங்க சார். இந்த உயிர் சக்தி அல்லது நமக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய இந்த மரபுசார எரிசக்தியை வந்து எந்த வகையில பொதுமக்களும் சரி அல்லது விவசாயிகளும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத பத்தி நிறைய விவரங்கள் சொன்னீங்க சார், நன்றி.
நேயர்களே, நம்முடைய ஆற்றல் தேவைக்கு அல்லது எரிசக்தி தேவைகளுக்கு பயன்படும் பல்வேறு வழிமுறைகளை குறித்து விளக்கமாக கூறினார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உயிர் சக்தி துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் காமராஜ் அவர்கள். நேயர்களே, நீங்கள் எந்த அளவிற்கு இவற்றை பயன்படுத்துகிறீர்கள்? இயற்கை வளங்களை சரியான முறையில் பயன்படுத்தல் குறித்த உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. தொலைபேசி வாயிலாக உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். தொலைபேசி எண் 2431055.